බඳුරු මොනවද නැමැත්තුමා? Order please. Honorable Ajith Rajapaksa will take the chair now. ගරු බඳුළු ගුණාද නැමැතුමා කතා.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, විපක්ෂයේ වෙනුවෙන් කලින් හිටි ආචාර්ය හර්ෂද සිල්වා වෙනුවට සමගි බලවේගය විසින් නිර්මාණය කරපු සිල්ව මහත්මයා මේ දේශපාලන කතාවක් මිසක් අයවැය ලේඛනය පිළිබඳ මේ උත්තරීතර සභාවේ විද්‍යාත්මක විග්‍රහයන් නොකිරීම සම්බන්ධයෙන් මම බේවින් කනගාටු වෙනවා. ලෝකයේ විශිෂ්ටතම විද්‍යාඥයෙක් ලෙස සැලකෙන මහා භාරතයේ අබ්දුල් කලාම් ඇතිතුමා මෙසේ ප්‍රකාශයක් කරලා තිබෙනවා. ඒ මේ ගරු සභාවට ඉතා වැදගත් වෙයි කියලා මම හිතනවා. ගෞරවනීය පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුනි, විශේෂයෙන් තරුණ මන්ත්‍රීවරුනි, මා ඔබ හමුවන සෑම අවස්ථාවකම ඔබ තුළින් මා දකින්නේ මහත්මා ගාන්ධි, ආචාර්ය රාජේන්ද්‍ර ප්‍රසාද්, පණ්ඩිත් ජවහර්ලාල් නේරු, සර්දාර් පටෙල්, සුභාෂ් චන්ද්‍රබෝස්, ආචාර්ය අම්බෙක්කා, අබ්දුල් කලාම් අසාද් රාජාජී සහ අපේ ජාතිය බොහෝ ශ්‍රේෂ්ඨ විචක්ෂණශීලී නායකයන්ගේ සදාකාලිකව දැල්වෙන ආධ්‍යාත්මික ජීවගුණයයි. ඔබට වඩා ඉහලින් ජාතිය නංවාලිය හැකි ආකාරයේ දැක්මක් සහිත නායකයන් වන්ට ඔබටත් පුළුවන්ද? ඉන්දියාවේ ශ්‍රේෂ්ඨයන් අතර කෙනෙකු වන්ට ඔබට පුළුවන්ද? ඔව්, ඔබට පුළුවන්. වර්ෂ 2020ට පෙර ඉන්දියාව ආර්ථික වශයෙන් සමෘද්ධිමත්, ප්‍රීතිමත්, ශක්තිමත් හා ආරක්ෂා සහිත රටක් බවට පරිවර්තනය කිරීමේ ශ්‍රේෂ්ඨ මෙහෙවර උදෙසා නායකත්වය ලබා දෙමින් පාර්ලිමේන්තුවේ ප්‍රාණවත් භාවය පත් කළ හැකි නම් ඒ උත්තරීතර තත්ත්වය ඇති කිරීමට ඔබට පුළුවන්. එම තත්ත්වය ඇති කිරීමට නම් ගෞරවනීය මන්ත්‍රීවරුනි, ඔබට විශාල විසල් අරමුණක් තිබිය යුතුවක් මෙන්ම පාර්ලිමේන්තුව තුලදී සහ ඉන් පරිබාහිරවත් රට ජාතිය වෙනුවෙන් වැඩ කළ යුතුය. කටයුතු සම්පාදනයේදී ලඝුව විසිරගිය මානසික තත්ත්වයෙන් අත්මිදී රටක් ජාතියක් වෙනුවෙන් ශ්‍රේෂ්ඨ නිර්භීත ජවසම්පන්න මෙහෙවරක් ඉටු කිරීම වෙනුවෙන් ඉතිහාසයේ ඔබ සදාකාලික ස්මරණය කරනු ඇත. එනිසා මේ ගරු සභාවට පැවරිලා තියෙන වගකීම පිළිබඳ අබ්දුල් කලාම් කියලා තියෙන්නේ රටක් ජාතියක් වශයෙන් හැසිරවීම පිළිබඳ විශේෂයෙන් රාජ්‍ය මූල්‍ය පිළිබඳ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ 145 වෙනි වගන්තියට අනුව මේ වගකීම පැවරලා තියෙන්නේ මේ උත්තරීතර සභාවට. එනිසා මේ අපි ආපසු ඇරලා බලන විට හැමදාම අයවැය ලේඛනයකින් පසු මේ විදියට නම් සිද්ධි අල්ලගෙන විවිධ අවලාද අපහාස උපහාස මඩගැසීම් වලින් නම් මේ ජාතිය වැටලා තියෙන මේ අර්බුදයෙන් අපිට ගොඩෙන්න පුළුවන් කියලා මම විශ්වාස කරන්නේ. මම ඒට උදාහරණයක් වශයෙන් දක්වන්න කැමතියි. මීට අවුරුදු 44කට පෙර මේ රටේ ආර්ථික ඉතිහාසයේ ගමන් මඟ වෙනස් කරමින් විවෘත වෙළඳපොළ ආර්ථිකය ගෙනීමේදී 1977 නොවැම්බර් මාසේ 15 වෙනිදා තාමත් ජීවතුන් අතර සිටින ගරු රොනිද මල් මුදල් ඇමෙත්තුමා, ඔය හර්ෂද සිල්වා ඇමෙත්තුමා කියන ටිකම ඒ ආකාරයෙන්ම කියලා තියෙනවා මීට අවුරුදු 44කට පෙර. 1977 නොවැම්බර් මාසේ 15 වෙනිදා ආයවැය කතාවේ 3 වෙනි පිටුව මේ රටේ ප්‍රධාන ආර්ථික අංශවල නිෂ්පාදනයේ වේගයෙන් පහත වැටුණි. සාමාන්‍ය ජනතාවගේ ජීවන වියදම රොකට්ටුවක් වේගෙන් ඉහළ ගියා. අර කිව්ව විදිහටම බඩු මිල වැඩිවීම අවුරුදු 44කට ඉස්සෙල්ලා රොනිද මල් මහත්මයා මේ සභාවේ ওই විදිහටම කිව්වා. ඊට පස්සේ කිව්වා සිරිමාවෝ බණ්ඩාරනායක ආණ්ඩු කාලයේ තුල ආරක්ෂා නැතිවගේ සංඛ්‍යාව 500,000 සිට 1,200,000 දක්වා වැඩි වුණා. අයවැය කතාවේ 3 වෙනි පිටුව ආරක්ෂා ප්‍රශ්නය ගැන ගත වූ අවුරුදු 7 ඇතුළත දූෂණය නාස්තිය වසංගතයක් බවට පත් වුණා. මීට අවුරුදු 47කට ඉස්සෙල්ලා. ඒ කියන්නේ දූෂණය වංචාව කියලා මේ පාර්ලිමේන්තුවේ කරන චෝදනාව. ඊළඟට කියනවා මේ රටේ ඉතිහාසයේ කිසිම දවසක නොවූ ආකාරයෙන් සිරිමාවෝ බණ්ඩාරනායක ආණ්ඩුව විසින් ගත වූ වසර 7 ඇතුළත මේ රටේ ණයබර ඉහළ නංවනු ලැබුවා. මේ රාජ්‍ය ණයබර ගැන කියන්නේ ඒ අවුරුදු 7 කවදාක්වත් නැති විදියට ඉහළ නැංගුවා කියලා කියනවා. ඊළඟට කියනවා එහි 8 පිටුවේ දේශීය ණය වලින් කොටසක් වෙනුවෙන් ගෙවීමට ඇති අධික පොලි ප්‍රතිශතය බලන විට අපේ තේවල පළදාව විදේශ රටවලට උගස් කරලා තියෙනවා. විදේශ ණය පොලිය ගෙවා ගන්න විදියක් නැහැ කියලා 77 දී කියනවා රොනිඩ් මෙල් මේක උගස් කරලා තියෙනවා කියලා. ඊළඟට කියනවා 15 පිටුවේ ඉතිරි කිරීමේ අනුපාතය 10.15ට පාත වැටි ඇති අතර ආයෝජන අනුපාතයේ 15.5 දක්වා පාත වැටි ඇත. 24 පිටුවේ කියනවා වෙළඳ හිඟය විදේශ ණය සඳහා අධික පොලිය ගෙවීම තවදුරටත් ජංගම ගිණුමේ හිඟිය ඉහළ මට්ටමක පැවතුණි. මේ බලන්න මේ හර්ෂද සිල්වා අවුරුදු 44කට පස්සේ කියන්නේ ඒ ටිකමයි. එහෙනම් මොකද්ද අපිට ඒකෙන් කියලා දෙන පාඩම? මේ අවුරුදු 44ක් අවුරුදු 50ක් ගියත් රාජ්‍ය මූල්‍ය හැසිරවීම සම්බන්ධයෙන් අපිට ජාතික වශයෙන් මේ පාර්ලිමේන්තුවේ යුතුකම වගකීම ඉෂ්ට කරන්න බැරි වෙලා තියෙනවා. අපි ඒක පිළිගන්න වෙනවා. අද ගරු බැසිල් ඇමතිතුමා මේ අයවැලේ කෙන ඉදිරිපත් කරලා තියෙන්නේ නිදාසින් පස්සේ ලංකා ඉතිහාසයේ විශාලතම වෙනස්කම් සහිත යුගයක දිගින් දිගටම පැතිරෙන කොයිට් වසංගතයක් තුල තමයි මේ අයවැලේ කෙන ඉදිරිපත් කරලා තියෙන්නේ. මීට පෙර ලංකාවේ කිසිම මුදල් ඇමතිවරයෙක් මෙවැනි වසංගතයේ කායවැලේකණයක් ඉදිරිපත් කළා නැහැ. 2 මේ කොවිඩ් 19 නිසා ගෝලීය ආර්ථිකයේ දැවැන්තම අර්බුදය ඇති වෙලා තියෙන අවස්ථාවක ලංකාවේ මෙවැනි අයවැයක් මීට පෙර ඉතිහාසයේ ඉදිරිපත් වෙලා නැහැ. 3 පසුගිය 2020 වසරේදී නිදාසින් පස්සේ ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ විශාලතම ආර්ථික පසුබෑම ඍණ 3.6% වර්ධනයක් තිබුණ තත්වයක් තුළ ඒවැනි ඍණවෙච්ච අවස්ථාවක ඒ ආණ්ඩුවට අයවැලේකණයක් ඉදිරිපත් කරන්න හම්බු වෙන්නේ නැහැ. උදාහරණයක් වශයෙන් චන්ද්‍රිකා කුමාරතුංග බලය යටතේ ආර්ථිකයේ ඍණ වෙනකොට ඇතිවෙච්ච අර්බුදය තුළ එක්සත් ජාතික පෙරමුණ විසින් තමයි අලුත් අයවැලේකණේ ඉදිරිපත් කළේ. 3.6% කඩාගෙන වැටිච්ච රටක් තිබිලා කොවිඩ් 19 වසංගතය නිසා මෙවැනි අයවැලේකණයක් ඉදිරිපත් කිරීම අත්‍යවශ්‍යම අභියෝගාත්මක කාර්යභාරයක් ඉෂ්ට කරපු මුදල් ඇමතිවරයා ලෙසයි බැසිල් රාජපක්ෂ ඉතිහාසයට එකතු වෙන්නේ කියන ටික මම මේ අභියෝග හමුවේ සඳහන් කරන්න කැමති වෙනවා. 2 අද මේ කොවිඩ් 19 වසංගතයේ පිළිබඳ තත්ත්වය සම්පූර්ණයෙන් අමතක කරලා තමයි මේ සියලුම කතාව හර්ෂ සිල්වා මහත්මයා කළේ. මම කැමති ජෝන්ස් හොප්කින්ස් විශ්වවිද්‍යාලයට අනුව තහවුරු කරන ලද කොවිඩ් 19 රෝගීන් ගෝලීය වශයෙන් මිලියන 252.8 ඉක්මවා ඇත. තහවුරු වූ මරණ සංඛ්‍යාව මේ වන විට මිලියන 5.7 ඉක්මවා ඇත. ලෝකයේ ප්‍රබලතම රාජ්‍ය ලෙස සැලකෙන ඇමරිකා එක්සත් ජනපදයේ කොවිඩ් වසංගතයට ගොදුරු සංඛ්‍යාව මිලියන 48යි. මරණ සංඛ්‍යාව ඇමරිකා එක්සත් ජනපදයේ 108%කට ආසන්න වෙමින් පවතිනවා. යුද බලය, ආර්ථික බලය, පරිවේෂණ බලය, මහා සියලු ශක්තීන් සංයුක්ත වෙච්ච රටේ 108%කට ආසන්න මිනිස්සු පිරිසක් කොවිඩ් 19 මැරෙනකොට ඒ රටේ ජනතාව කියනවාද මේකට ජෝ බයිඩන් සර් ෆේල් කියලා කියනවාද? ජෝ බයිඩන් තමයි මේක කළේ කියලා කියනවාද? මේ ලෝක අර්බුදය තුල බලන්න කොවිඩ් 19 ආසත් තේ සිව්වෙන රැල්ලක් ලෝපුරා මේ වෙන විට පැතිරමින් තියෙනවා. ජර්මනිය තුල බ්‍රහස්පතින්දා දිනේ පමණක් කොරෝනා වෛරස් රෝගීන් 50,196ක් වාර්තා වුණා. පිටපිට දින 5ක් තුල ජර්මනියේ කොරෝනා රෝගීන්ගේ සංඛ්‍යාව වාර්තාගත ලෙස ඉහළ ගියා. පසුගිය පැය 24 තුල රුසියාවේ කොරෝනා වෛරස ආශ්‍රිත මරණ 1,237ක් වාර්තා වුණා. ප්‍රංශයේ කොරෝනා වෛරස වසංගතයේ 5 රැල්ලේ ආරම්භයේ සිටින බව එරට සෞඛ්‍ය අමාත්‍ය ඔලිවියර් වේරන් පවසලා තියෙනවා. ප්‍රංශ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ පවසන අන්දමට නව රෝගීන් සංඛ්‍යාව බදාදා දිනේ 10000 ඉක්මුවා. කොවිඩ් 19 වෛරසය කියන්නේ ලෝක පුරා පැතිර ගිය තවමත් වෛරස් වලින් එකක් පමණයි. මේ වන විට ලෝක පුරා පුද්ගලයන් හා ව්‍යාපාර යන දෙකටම අසාමාන්‍ය බලපෑමක් ඇති කරලා තිබෙනවා. මම මේ පිළිබඳ මගේ කතාවේ කොටසක් ලෙස කොවිඩ් 19 වසංගතයේ කරන කොටගෙන ගෝලීය ආර්ථිකයට ඇති වෙලා තියෙන බලපෑම් පිළිබඳ විස්තරාත්මක කොටස කතාවේ කොටසක් ලෙස ඇතුල් කරන්නට කියලා ඉල්ලා සිටින්න කැමැතියි. ඒ තත්වය තුළ අද ගුවන්තොට පොළවල් වහලා තියෙනවා. නැව් ගමනාගමනේ නතර වෙලා තියෙනවා. කන්ටේනර් වරායවල ගොඩ ගැහිලා තියෙනවා. ලෝකයේ ඕනේ සමාජයක සිද්ධ වෙන ප්‍රධාන කරුණු තුනක් තියෙනවා. නිෂ්පාදනය, පරිභෝජනයේ හුවමාරුව, ප්‍රොඩක්ෂන්, කන්සම්ප්ෂන්, එක්ස්චේන්ජ්. මේ මූලික ආර්ථික ක්‍රියාවන් තුනම දෙවැනි ලෝක යුද්ධයටත් වඩා 1930 ගණන්වල ඇතිවෙච්ච අවපාතයටත් වඩා වැඩියෙන් ලෝකය වෙලාගෙන තියෙනවා. ඒ නිසා ලෝකයේ පුරාම අසාමාන්‍ය මිල ඉහළයාමක් තියෙනවා. ගරු සභාපතිතුමනි, අපේ රටේ කොවිඩ් මේ අඩි 40 කන්ටේනරයක් යුරෝපයට භාණ්ඩ යවන්න හරි යුරෝපයෙන් භාණ්ඩ ගේන්න හරි ගාස්තුව $1,750 තිබුණේ. අද ඒ ගාස්තුව 20,000යි. 100%, 1,042කින් කන්ටේනර් ගාස්තුව විතරක් වැඩි වෙලා තියෙනවා. ලෝකයේ ඛනිජ තෙල් මිල වැඩි වෙනවා. ලෝකයේ ගෑස් මිල 100%, 130කින් පසුගිය මාසේ වැඩි වුණා. ලෝකයේ මුළු සප්ලයි චේන් එක සැපියුම් ජාලය අඩපණ වෙලා තියෙනවා. සුමට ලෙස ගමන් කරන්න බැරි වෙනකොට විනිමය අනුපාත කඩා වැටෙනවා. රටවල් වල බඩගින්න මන්දපෝෂණයේ දුප්පත්කම වැඩි වෙලා තියෙනවා. 1930 ගණන් වලින් පසු ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල කියන විදිහට ලෝකයේ දුප්පත්කම වැඩියෙන්ම වැඩි වෙලා තියෙන කාලය තමයි කොවිඩ් 19 වසංගතය නිසා ඇති වෙලා තියෙන තත්ත්වය. අපි වගේ ඇමරිකානු ඩොලර් බිලියන 80ක පුංචි ආර්ථිකයක් තියෙන රටකට තනිතනුව මේට විසඳුම් හොයන්න බෑ. දෙවැනි ලෝක සංග්‍රාමයේදී මේ සඳහා ඇතිවෙච්ච අර්බුදයේදී බ්‍රෙටන් වුඩ්ස් වල වෙනම සම්මේලනයක් පැවැත්වුවා. එදා එක්සත් රාජධානියෙන් ජෝන් මෙනාඩ් කේන්ස් මේ ආර්ථිකය ගොඩගන්නේ කෙසේද කියලා සැලැස්මක් ඉදිරිපත් කළා. වයිට් සැලැස්ම කියන එක ඉදිරිපත් කළා. එතකොට ලෝකයේ ඉන්න උගත්ම ආර්ථික විද්‍යාඥයෝ මේ වගේ දේශපාලන කතන්දර කියන්නේ නැතුව මේ වැටිලා තියෙන ලෝකයේ ගොඩගන්නේ කොහොමද කියන එක පිළිබඳ මහා පළල් සංවාදයක් ඇති කළා. අලුතෙන් ලෝකයේ ගොඩගන්න ආයතන දෙකක් නිර්දේශ කළා. ලෝක බැංකුව හා ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල බ්‍රෙටන් වුඩ් සම්මේලනයේ නියුන් සෝයිරෝ ලෙස තමයි සලකන්නේ මේ ආයතන දෙක. අදත් ලෝක බැංකුවයි මූල්‍ය අරමුදලයි තමයි එදා සිට දෙවැනි ලෝක යුද්ධයේ පශ්චාත් ප්‍රතිඵලයක් ලෙස තමයි මේ ආයතන දෙක ඇති වුණේ. ඒ අදත් අද ඊට වඩා වැඩි සංවාදයක් ලෝකයේ ඇති වෙන්න ඕනේ. නමුත් අවාසනාවකට ඇමරිකා එක්සත් ජනපදයත් මහජන චීනයත් අතර පවතින මේ වෙළඳ යුද්ධය කරන කොටගෙන ලෝකයේ මෙවැනි විසඳුම් මාර්ගයකට එන්නේ නැතිකම තුළ අපි වගේ පුංචි ආර්ථිකයක් තියෙන රටකට ඔරොත්තු නොදෙන බාහිර කම්පනයක් තියෙනවායි කියන එක අපි මතක තබාගත යුතු වෙනවා. එවන් තත්ත්වයක් යටතේ අධිකරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ මේ රටේ ආණ්ඩුවකට පවරා දෙන ප්‍රධාන වගකීම තමයි ජනතාවගේ ජීවිත හා දේපල ආරක්ෂා කිරීම කියන මූලික කාර්යය. ඕනෑම රටක රජයක මූලික වගකීම වෙන්නේ ඒ රටේ නිරායුධ අවිහිංසක ලක්ෂ ගණන් ජනයාගේ ජීවිතවල ආරක්ෂාව හා දේපල ආරක්ෂාව සැලසීම. ඒ යුතුකම ඉෂ්ට කරන්නේ එතුමා වෙනම විශේෂ කාර්ය සාධක බලකායක් ඇති කරලා සෞඛ්‍යාංශ යොමු කරගෙන හමුදාංශ යොමු කරගෙන රටේ යොදාගත හැකි හැම පුරවැසියෙක්ම යොදාගෙන දිනපතා රැස්වෙමින් දිනපතා සාකච්ඡා කරමින් දිනපතා විසඳුම් සොයමින් මේ වන විට අවුරුදු 16ට වඩා වැඩි ජනගහනයෙන් මුළු ජනගහනය ලංකාවේ මිලියන 16.2යි අවුරුදු 16ට වැඩි. එයින් පළවෙනියෙන් නැත ලබා දීලා හමාර කරලා තියෙනවා මිලියන 15.8කට ලංකාව 98%කට එන්නත්කරණය ලබලා දීලා 16ට වඩා වැඩි අයට මේ කලාපයේ විශිෂ්ටතම ලෙස කොවිඩ් වර්ධනය කළ රටක් බවට වාර්තාවක් තියලා තියෙනවා කියන එක මම මේ අවස්ථාවේ මතක් කරන්න කැමති වෙනවා. ඒ වගේම 16.29 අතර සංඛ්‍යාවේ මේ ලංකාව පළවෙනි තැනට පත් වෙලා තියෙනවා ආසියාවේ එන්නත් ලබා දීම සම්බන්ධයෙන්. ඊළඟට 172ක් මුළු ජනගහනයෙන් එන්නත්කරණය සඳහා කෝටි ප්‍රකෝටි සංඛ්‍යාත පිරිවැයක් දරමින් වියදමක් දරමින් අයවැය ඇස්තමේන්තුවල නැති මුදල් මේ යොදාගෙන ඒ සඳහා ලබාගත හැකි සියලු විදේශ ආධාර ලබාගෙන පුද්ගලිකව එතුමා මැදිහත් වෙලා විවිධ රටවල්වල රාජ්‍ය නායකයන්ට කතා කරලා එන්නත් ලබාගෙන මේ කරපු ජාතික යුතුකම වගකීම මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිවරයා මේ රට කඩන් නැතුව බෙදන් නැතුව සිංහල මුස්ලිම් දෙමළ බර්ග සියලු ජනතාවට අභේදානය ලබා දීමේ පින්කම කළා වගේ ගෝඨාභය රාජපක්ෂ මේ රටේ ජනතාව කොවිඩ් 19 මරණ වසංගතයෙන් බේරා ගැනීමේ යුතුකම ඉෂ්ට කළාය කියන ටික මම මේ අවස්ථාවේදී මතක් කරන්න කැමති වෙනවා. ඒ අභියෝගයේ තුල තමයි මේ අයවැය ලේඛනය ඉදිරිපත් කළේ. එතකොට මේ අපේ රටේ මේ වන විට ප්‍රධාන අර්බුද තුනක් තියෙනවා. එකක් මේ රාජ්‍ය මූල්‍යයේ පවතින අර්බුදය. දෙක විදේශ විනිමය නැත්තම් ගෙවුම් ශේෂයේ පවතින අර්බුදය. තුන කඩා වැටුණ ආර්ථිකය නැවත ගොඩනැගීම පිළිබඳ අර්බුදය. මේ ප්‍රධාන අර්බුද තුන අද ඊයේ ඇතිවෙච්ච එකක් නෙමෙයි ගරු සභාපතිතුමනි. මම මේ සභාවේ අවධානය යොමු කරන්න කැමතියි 1977 විවෘත ආර්ථිකය හඳුන්වා දුන්න අවස්ථාවේදී 1980 රජයේ ආදායම දළ දේශීය නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් ලෙස 23.5%. වියදම 42.7%. අයවැය පරතරයේ 19.3%. බඩුමිල වැඩිවීමේ වේගය 33.7%. 1980. 81 රජයේ ආදායම 20.6%. වියදම 33.0%. අයවැය පරතරයේ 12.74%. බඩුමිල වැඩිවීමේ වේගය 117%. 1983 ආදායම 22%. දළ දේශීය නිෂ්පාදනයේ ප්‍රතිශතයක් විදිහට. වියදම 32.6%. අයවැය පරතරය 10.6%. බඩුමිල වැඩිවීමේ වේගය 125%. එහෙමයි තිබුණේ. අද හර්ෂද සිල්වා කියනවා මේක මේ ලෝකේ මෙවැනි කොයිට් අර්බුදයක් යටතේ ඇති වෙන අසාමාන්‍ය මිල ඉහළ යාම නෙමෙයි. එදා එහෙම කිසිම අර්බුදයක් තිබුණේ නැහැ. යුද්ධයක් තිබුණේ නැහැ. ඒ කාලේ 125%කින් බඩුමිල වැඩි වෙනවා. එතකොට මේ සභාව මොකද ඒ සඳහා යොමු කරපු අවධානය 2014 මහින්ද රාජපක්ෂ මුදල් අමාත්‍යවරයා රට බාර දෙනකොට රජයේ ආදායම අඩු වෙලා තිබුණ ඇත්ත 11.6%. වියදම 17.3%. නමුත් බජට් ඩෙෆිසිට් එක අයවැය පරතරය 5.7%. බඩුමිල වැඩිවීමේ වේගය 3.2%. 2019 අපි බාර ගන්නකොට රජයේ ආදායම 12.6%. වියදම 22.6%. 9.6%. අයවැය පරතරය 3.4%. බඩුමිල වැඩිවීමේ වේගය. ඉතින් මේ පාර්ලිමේන්තුවේ අයවැය කතා කරනවා නම් අපි කතා කළ යුත්තේ කුමක්ද? රාජ්‍ය ආදායම, රාජ්‍ය වියදම, අයවැය පරතරය, පරතරය පියවන ආකාරය. ඒකින් ඇතිවන බලපෑම නෙමෙයිද අපි කතා කරන්න ඕනේ. අපිට හිතේ තියෙන කවුරු හරි ලියලා දෙන දෙයක් ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් ඇති වෙන්නේ මේ රටේ ඉන්න ලක්ෂ ගණන් විවිධ ආකල්ප ජනවාර ධර්මතා තියෙන ජනයාගේ ඡන්දෙන් 225 තෝරායවන්නේ මේ රාජ්‍ය මූල්‍ය හැසිරවීම පිළිබඳ බුද්ධිමය දායකත්වයක් ඔබට ලබා දිය හැකිය කියන විශ්වාසය ඇතුව. අපි එවැනි බුද්ධිමය දායකත්වයක් ලබා දුන්නද අපි කොහොමද මේ රටේ ආදායම වැඩි කරන්නේ? තමුන්නාසලගේ රජයේ යටතේ ආදායම වැඩි කිරීම සඳහා බදු දඩයමක් කළා. බදු දඩේම යටතේ අසාමාන්‍ය ලෙස බදු බර වැඩි වෙලා බදු ගෙවා ගන්න බැරි වෙනකොට
කරුවමතට මිනිත්තු 5ක කාලයක් තියෙනවා ඔබතුමාට.
මට
මිනිත්තු 5ක කාලයක් තියෙනවා.
තව විනාඩි 10ක් පක්ෂේ වෙලාවෙන් දෙනවා. ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමා ඇවිල්ලා මේ බදු පීඩනය නිසා කඩ වැයෙනවා, සාප්පු වැයෙනවා, ව්‍යාපාර කරන් යන්න බෑ. මේ තත්ත්වය තුල තමයි එතුමා 15%ට තිබුණ වැට් බද්ද ජනතාව මත පැටවිලා තිබුණ විශාල බර අඩු කරන්න 15% පහට අඩු කළා. ජාතිය ගොඩනැගීමේ බද්ද සම්පූර්ණයෙන් අහෝසි කළා. උපයන විට ගෙව්ව බද්ද උපයන විට ගෙවන එක සම්පූර්ණයෙන් නැති කළා. ඊළඟට එසේ බදු අඩු කරලි වෙල්ල 128 වගේ ප්‍රවතුන ණයපොලි අනුපාතය තනි ඉලක්කමේ සංඛ්‍යාව බවට පත් කළා. මේ කරනකොට තමුන්නාසේලා දිගින් දිගටම කිව්වේ මේ බදු අඩු කිරීම නිසා මේ රාජ්‍ය අයබාරයට බිලියන 600ක පාඩුවක් කළා කියලා. ඉතින් ඒ පාඩුවත් එක්ක යන්න බැරි නිසා තමයි මුදල් ඇමැතුමා අලුතෙන් බදු වර්ග කීපයක් හඳුන්වලා දීලා තියෙනවා. තමුන්නාසලගේ කාලේ තමයි බදු පීඩනයක් ඇති වෙන්නේ නැති ලෙස. මූලික බදු කිසි එකක් වෙනස් කරන්නේ නැහැ කියලා දීලා තියෙන ස්ථාවරය එලෙසින්ම තියාගෙන යනවා. 108 වැට් බද්ද එලෙසින්ම පවත්වාගෙන යන අතර තමයි ඉහළ ආදායම් ලබන මිලියන 200ට වඩා තක්සේරු ආදායමක් තියෙන අයගෙන් බිලියන 100ක් ගන්නවා. ඒක මහා ජනතාවගෙන්ද ගන්නෙ? ඒක ගන්නෙ මේ රටේ ඉතා විශාල ලෙස කොයිත් 19 වසංගත යටතේ විශාලම ආදායමක් මිලියන 2000කට වඩා වැඩියෙන් තිබුණ සමාගමකින් 125ක ආදායම් බදු අධිභාරයක් ගන්නවා. ඉතින් ඒක මොකද්ද එහි තියෙන වැරද්ද? තමුන්නාසලා එහෙම නෙමෙයි කලේ. එදා රවි කන්වනායක මුදල් ඇමතිවරයා මේ රටේ පුද්ගලිකාංශයේ ව්‍යාපාරිකයෝ වංචාකරුව හොරු මහින්ද රාජපක්ෂ යුගයේ අසාමාන්‍ය ලෙස ලැබුවා කියලා සුපර් ගේන් ටැක්ස් කියලා එකපාරට මංකොල්ල කෑවා බිලියන 50. එහෙම එකක් නෙමෙයි මේ කරලා තියෙන්නේ. ඔබතුමාගේ කතාවට මම මුකුත් කතා කරලා නැහැනේ. කරුණා කරලා යෝජනා වෙලා තිබුණේ 3යි. ඒ පිළිබඳ නිවැරදි පැහැදිලි කිරීම කරයි එතන කරන්නේ. කොහොමද අවුරුදු 25 30 ඉන්න අවුරුදු 25 30 ගුරුවරුන්ගේ වැටුප් විෂමතාවයේ විසඳන්නේ නැහැ කියලා, තමුන්නාසලගේ අවුරුදු 5 කාලෙත් විසඳුවේ නැහැ කියලා මේක පාරට ඇවිල්ලා මේ රටේ අහිංසක දරුවන්ට උගන්වන එක නතර කළා තියෙනකොට ඒ සඳහා බිලියන 30ක් වෙන් කරනකොට කොහෙන්ද ඒක ගන්නෙ? දැන් කවුරු හරි සල්ලි ප්‍රමාණයක් රජයේ වියදම වැඩි කරපියව් කියනකොට ඒකේ අනිත් පැත්තේ තියෙන බෝඩ් එක තමයි කාගෙන් හරි ගන්න ප්‍රමාණය වැඩි කරපන් කියලා. වෙන කොහෙන්ද ගන්නෙ? මේ රටේ ජනතාවගෙන් බදු ගන්නෙ නැත්තම් දෙවනි ක්‍රමයේ තියෙන්නේ මේ රාජ්‍ය සංස්ථා ව්‍යවස්ථාපිත ආයතන යනාදී ලාභ ලාභාංශ වැඩි කිරීම, බදු කුලී වැඩි කිරීම, පොලි ආදායම් වැඩි කර ගැනීම. එහෙම කරන්න පුළුවන්ද? ඛනිජ තෙල් සංස්ථාව ලාභ ලබන්න නම් මොකද කරන්න ඕනේ? ඛනිජ තෙල් මිල වැඩි කරන්න ඕනේ. වෙළඳ පොලේ තියෙන මිලට අනුව ඛනිජ තෙල් මිල හදන්න ඕනේ. විදුලි බලය වැඩි කරන්න නම් විදුලි බලය මේ තියෙන නිෂ්පාදන වියදමට අනුව වැඩි කරන්න ඕනේ. එහෙම කරන්න බැරි නම් මේ බදු අය කරනකොට බදු අය කරනවටත් විරුද්ධ වෙනවා නම් එක සැරයක් බනිනවා බදු නැති කරගත්ත අය බදු අඩු කරගත්ත අය කියලා. පැනෙව්වහම බනිනවා බදු පැනෙව්ව අය කියලා ඉවරයි. ඉතින් මේමනම් මේ පාර්ලිමේන්තුවක් හැසිරෙන්නේ රටේ මූලික ප්‍රශ්නෙට මොකද්ද පාර්ලිමේන්තුව දෙන විසඳුම? ඒ නිසා තමයි එදා මේ මූල්‍ය කළමනාකරණයේ තියෙන වැරද්ද දේශපාලන වශයෙන් විවිධ අරමුණු ඉෂ්ට කර ගැනීම සඳහා අපිටත් කියන්න පුළුවන් රුපියල් 10,000කින් පඩි වැඩි කරන මුදල් ලැබෙතුමාට බොහොම ජනප්‍රිය තීන්දුවක් කිව්වා යකි. ලබන සතියේ ඉඳන් රජයේ සියලුම සේවකයන්ට 10,000කින් පඩි වැඩි වෙනවා. එතකොට කාගෙන් හරි ගන්න එපා. මැදමුලෙන් ගෙනල්ලි වෙලා 10,000 දෙනව නම් ප්‍රශ්නයක් නැහැ. එහෙම ගේන්න බෑ. ඒක මහා ජනතාවගෙන් 10,000 ගන්න ඕනේ. 10,000 ගෙවන ප්‍රමාණය වැඩි වෙනකොට, බදු ප්‍රමාණය වැඩි වෙනකොට, ආයවැය පරතරය වැඩි වෙනකොට එතන ඇතිවෙනව වැටුප් වැඩිවීමත් සමග වැටුප් දමකර දඟර උද්දමනයක්. වැටුප වැඩි වෙන්න කියලා උද්ඝෝෂණ ඇතිවෙනවා. මෝඩ ආණ්ඩු විසින් හිටපියව් කියලා වෙලා බඩු මිල මේ පඩි වැඩි කරනවා. පඩි වැඩි වෙච්චාම ජනයාත ගැවසෙන මුදල් ප්‍රමාණය වැඩි වෙනවා. සමහර ඉල්ලුම වැඩි වෙනවා. ඉල්ලුම වැඩි වුණත් එයා සාපේක්ෂව නිෂ්පාදනය වැඩි වෙන්නේ උද්දමනාත්මක පරතරයක් ඇති වෙනවා. තව වරක් බඩු මිල වැඩි වෙනවා. බඩු මිල පසුපස වැටුපත්, වැටුප පසුපස බඩු මිලත් උණුනුම් පරයා හමා යාම කරන කොටගෙන වැටුප් දගර උද්දමනයක් ඇති වෙනවා. වේජ සර්පීලයක් කියලා එකක් ඒකට කියන්නේ. අපිට වෙලා තියෙන්නේ ඒකයි. අපි 1900 ගණන් වල වැටුප තිබුණේ රුපියල් 100යි. දැන් වැටුප් ඉලක්ක ගොනි වැඩි වෙලා 1000 ගණන් ලක්ෂ ගණන් වැටුප්. ඒ ආ සමානව බඩු මිලත් වැඩි වෙලා. ඉතින් බඩු මිල පසුපස වැටුපයි, වැටුප පසුපස බඩු මිලයි එනවා. ඒක නිසා කොහොමද ඒක කරන්න කියන එක ගැන ප්‍රබුද්ධ සංවාදයක් ඇති වෙන්න ඕනේ මේ ගරු සභාවේ නේද? එහෙම වෙනවද නැහැ? තමුන්නාසල රුපියල් 10,000කින් වැටුප් වැඩි කළා.
ගරුවරතුමන් තාම මිනිත්තු 5ක වැඩිපුර කාලයක් තමයි
ඔබතුමා. ඒක මුදල් වැටුප වැඩි වුණා. මුදල් වැටුපෙන් මිලදී ගත හැකි භාණ්ඩ ප්‍රමාණය මූර්ත වැටුප වැඩි වුණේ නැහැ. නිකම් වැටුප් වැඩි වීමක් විතරයි වුණේ. ඉතින් ඒක නිසා තමයි අපි මේ මූල්‍ය කළමනාකරණය පිළිබඳ මම යෝජනා කරන්න කැමති. කාගේ ආණ්ඩුවක් ආවත් මේ මහ පොළොවේ පවතින යථාර්ථයට මුහුණ දෙන්න ඕනේ නිසා ගරු අග්‍රාමාත්‍යතුමනි, ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ තේරීංකාරක සභාවක් දාන්න රටක ආදායම වියදම අයවැය පරතරය පවත්වාගෙන යාම පිළිබඳ මොකද්ද ගත යුතු පාර්ලිමේන්තුවේ ප්‍රතිපත්තිය කියන එක පිළිබඳ මේ පාර්ලිමේන්තුවට මුදල් පිළිබඳ බලය බාර දීලා තියෙන නිසා ඒක කරන්න ඕනේ. එහෙම නැත්නම් අපිට වෙන්නේ අපි බොරු කියලා ණය ගන්නවා. දැන් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා බලයට එනකොට ණය තිබුණේ ට්‍රිලියන 2යි. එතකන් තිබුණ ණය. සප්තමා අර්බුදයකට ඒ කාලේ මූණ දුන්නා. සුනාමියෙන් විනාශ වෙච්ච රට ගොඩ ගන්න වුණා. මේ රට කඩන්න නැතුව බෙදන්න නැතුව ප්‍රභාකරන්ගේ රට බේර ගන්න තිබුණ යුද්ධය තිබුණ අවුරුදු 30ක් නිම වෙච්ච නැති. ලෝක කණිජ තෙල් අර්බුදය තිබුණ, ලෝක ආහාර අර්බුදය තිබුණ, ලෝක මූල්‍ය අර්බුදය තිබුණ, රටේ ණය අර්බුදය තිබුණ, එක තැන ළඟ තියෙන අර්බුදය තිබුණ. මේ සියලු අර්බුද යටතේ ණය අරන් වැඩි වුණේ කීයද? බිලියන ට්‍රිලියන 7යි. මහින්ද රාජපක්ෂ රට බාර ගන්නකොට ට්‍රිලියන 2යි. බාර දෙනකොට 7යි. වැඩි වුණේ 5යි අවුරුදු 10කට ණය ප්‍රමාණය. තමුන්නාන්සේලා මොනවාද යුද්ධයක් තිබුණාද? නැහැ. තෙල් මිල අඩු වුණා. වසංගතයක් තිබුණාද? මුකුත් නැහැ. ගත්ත ණය ප්‍රමාණය කීයද? අපිට බාර දෙනකොට ට්‍රිලියන 13යි. අවුරුදු 5ට ගත්තා ට්‍රිලියන 6ක්. මහින්ද රාජපක්ෂ අවුරුදු 10කට වැඩිපුර ගත්තේ ට්‍රිලියන 5යි. තමුන්නාන්සේලා අවුරුදු 6ට වැඩිපුර ගත්තා කිසිවක් කරන්නේ නැතුව ට්‍රිලියන 6ක්. අරගත්ත ඉතරක් නෙමෙයි. තිබුණ හර හදපු හම්බන්තොට වරාය ඇමරිකානු ඩොලර් බිලියන 1.4කට වික්කා. දැන් හර්ෂ කියනවා අපිට සබරින් පොන්ට් ඉෂු කරන්න බෑලු. කොහේ ඉෂු කරන්නද? ලංකා ඉතිහාසයේ නරකම විදියට ඇමරිකානු ඩොලර් බිලියන 13ක සබරින් පොන්ට් ඉෂු කරලා තියෙනවා. මතක තියාගන්න, ඒව තමයි ගෙවන්න තියෙන්නේ. මහින්ද මහත්තයා නිකුත් කරපු එක සබරින් පොන්ට් එකක් අද වෙනකොට ගෙවන්නේ නැහැ. 2029 2029 වෙනකම් මේ තියෙන ඉලක්කම් ටික බොරු කරන්න එපා. රටක් කාලා එතකොට කොහෙද හිටියේ? රට කනකොට කොහෙද හිටියේ? අවුරුදු පහක් දිගින් දිගටම තමුන්නාසේට පුළුවන් හරිදේ සාක්ෂියක් අනුව කියන්න. 2015ට වඩා 16 හොඳ වුණා. 16ට වඩා 17 හොඳ වුණා. 14ට වඩා 18 හොඳ වුණා. 18ට වඩා 19 හොඳ වුණා කියලා ආර්ථික විද්‍යාඥයෙක් විදියට තමුන්නාසෙන් නැගිටලා කියන්න පුළුවන්.
මාචාර්යකම ගත්තේ.
තමුන්නාසෙන් එහෙම කියන්න බෑ. තමුන්නාසෙන් දේශපාලන කතාවක් කියන්න පුළුවන්. මේ බිලි කවුරු ආණ්ඩු කළත් 2029 වෙනකන් අපි ණය වාරික හා පොලී ගෙවීම සඳහා වෙන් කරන්න ඕනේ ජාතිය රට ඇමරිකානු ඩොලර් බිලියන 4.5කට වඩා වැඩි ප්‍රමාණයක්. මේක තමයි ඇති කරලා තියෙන අර්බුදේ. එතකොට මේකට ඩොලර් එන්නේ කොහෙන්ද?
1977
ඔව්. මේ විදේශ විනිමය අර්බුදයෙන් ගොඩේම සඳහා අපිට විකල්ප 3යි තියෙන්නේ. තමුන්නාසලගේ කාලේ අපනයන වැඩි කරන්න තිබුණා. 11.1 බිලියන අපනයන ආදායම තිබුණේ එදා. බාර දෙනකොට 11.9යි. ඉතින් බිලියන US ඩොලර්. ඉතින් ඒ අවුරුදු 5 අපනයන වැඩි කරන්න තිබුණානේ. එහෙම අපනයන වැඩි කරන මොකද්ද කළේ ඔබතුමාලේ ආණ්ඩුව ඇතුලේ ඉඳගෙන? දැන් එතන අපනයන වැඩි කරන්න නම් අපනයන භාණ්ඩ විවිධාංගීකරණයක් කරන්න ඕනේ. වෙළඳපොළ විවිධාංගීකරණයක් කරන්න ඕනේ. අපනයන නවීකරණයක් කරන්න ඕනේ. මේ ආයවැය ලේකණෙන් එවැනි අපනයන දිරිගැන්වීම සඳහා ගම්මට්ටමින් බිම්මට්ටමින් අපනයන නිෂ්පාදන ගම්මාන වැඩපිළිවෙළවල් ඇති කළා. මේ රටේ ජනතාව හා මේ රටේ මේ සම්පත් පිළිබඳ විශ්වාසය තබලා අලුතෙන් පරාදීන නොවන ජාතික ආර්ථිකය ගොඩනගා ගැනීම සඳහා වෙන සැලැස්මකට අනුවයි ගමන් කරන්නේ. ඒ නිසා අපි සහනයක් දෙන්න පුළුවන් උපරිම සහනය දීම සඳහා මැදිහත් වෙනවා. හාල් සමුන්නාසලා මිල අඩු කරලා දුන්නේ 77 ඉඳන් දිගටම හාල් ආනයනය කළා. 700,000 හාල් මෙට්‍රික් ටොන් 745,000 එක අවුරුද්දකට පසුගිය රජය යටතේ ආනයනය කළා. ඇමරිකානු ඩොලර් මිලියන 600කට වඩා සාල් ආනයනය කළා.
දරුවෙම තුනේ අවසන් කරන කාලය අවසන් වෙනවා.
නමුත් අපි සාල් රුපියල් 98ට නාඩු මේ මුළු කාලයේ පුරාවටම සතස මගින් අලෙවි කරනවා. ඊයේ ජනාධිපතිතුමා කිව්වා අපි මුං ඇටගෙන එන එක නතර කළා. නතර කළයන් පස්සේ මුං ඇට නිෂ්පාදනය වැඩි වුණා. රුපියල් 450 ගොවියට දීලා මේ රටේ ගොවි අතට එන මුදල වැඩි කරලා තියෙනවා. 450ට ගන්න මුං ඇට ලබන සතියේ ඉඳන් 225කට ලංකාව පුරාම සත්වසාල විසල් වලින් පොදු ජනතාව වෙනුවෙන් බෙදා දීමේ කටයුත්ත කරන්නටය කියලා ජනාධිපතිතුමා නියම කරලා තියෙනවා.
අවසන් කරන්න ගරුතුමනි,
අපි අලුතෙන් හිතලා මේ වැටිච්ච රට මේ තියෙන අමාරුව පිළිබඳ සලකලා අපි පක්ෂ විපක්ෂ ભેදයෙන් තොරව මේ රටේ විදේශ විනිමය අර්බුදයට ආර්ථිකයේ පස්සට ගිය ආර්ථිකයේ ගොඩ ගැනීමට එන අර්බුදය විසඳ ගැනීම සඳහා එකතු වෙලා වැඩ කරන්න ශක්තිය ලැබේවා කියලා පතමින් මගේ වචන කිපය අවසන් කරනවා.
බොහොම ස්තුතියි කරුවා මාත්‍යතුමනි. මීළඟට කරු එස් ඉදරන් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 29 එක කාලයක් තියෙනවා.
මම මේ අදාළ කරුණු ටික සභාගත කරනවා හැන්සාඩ් වාර්තාවට ඇතුළු කරන්න කියලා ඔබතුමාගෙන් ඉල්ලනවා.
බොහොම ස්තුතියි කරුවා මතුමා.
ගෞරව තලමේ தாங்க உறுப்பினர் அவர்களே எனக்கு இன்று ஒதுக்கப்பட்ட நேரம் 30 நிமிடங்கள் அதிலேயும் நீங்கள் ஒரு நிமிடத்தை குறைத்திருப்பது மனவருத்தம் அளிக்கின்றது. நேற்றைய தினம் இந்த உயர்ந்த சபையிலே 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினூடாக நாங்கள் நேரடியாக சுருக்கமாக சொல்லக்கூடியது ஆபரேஷன் சக்சஸ் ஆனால் ஆள் தப்பாது. இந்த வரவு செலவு திட்டத்தினூடான சத்திர சிகிச்சை நிறைவு பெறுகிறது, அது வெற்றி பெற்றிருக்கிறது, ஆனால் ஆள் தப்பக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் சுருக்கமாக சொல்லக்கூடியது. ஏனென்றால் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக சொல்லப்படுகின்ற திட்டங்கள் அல்லது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற செலவினங்கள் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கான வருமானங்கள் என்ன? இந்த அரசாங்கம் அதிகமான கடனைத்தான் செலுத்த வேண்டியிருக்கின்றது, கடனுக்கான வட்டியைத்தான் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த கடனும் வட்டியும் செலுத்த வேண்டிய அரசாங்கத்தால் எதிர்காலத்திலே வருகின்ற இந்த 2022 ஆண்டிலே எவ்வாறு ஒரு அபிவிருத்தி பணிகளை செம்மையாக செய்ய முடியும் என்பதை கேள்விக்குட்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக 80 ஆண்டுகளுக்கு முற்பட இலங்கையினுடைய தலா வருமானம், தனிநபர் வருமானம் எல்லாம் சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளை விட உயர்ந்த நிலையிலே இருந்தது. ஆனால் இன்று இந்த நாட்டிலே இந்த தனிநபர் வருமானங்கள் இவ்வளவு தூரம் கீழ்நிலைக்கு வந்து சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகள் வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த நாடுகளுக்கிடையிலே நாடுகளிலே வாழுகிற மக்களுக்கிடையில் இருந்த ஒற்றுமை உணர்வும் அங்கு கட்டி வளர்க்கப்பட்ட இன சௌவன்யமும் அந்த நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ஆனால் இலங்கையிலே 70 ஆண்டுகளுக்கு மேல் யுத்தமும் இனவாதமும் கைகூடியிருந்த காரணத்தால் இங்கே சரியான ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி இன ஒற்றுமையோடு இந்த நாட்டை கட்டி வளர்க்கக்கூடிய தலைவர்கள் உருவாக்கப்படாமை இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய துர்பாக்கியமாகவே நாங்கள் பார்க்க வேண்டும். இனியும் இந்த சந்தர்ப்பத்தை இந்த நாடு இழக்கப் போகிறதா அல்லது சரி செய்யப் போகிறதா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். குறிப்பாக இப்பொழுது கூட ஒரு காலம் கனிந்திருக்கிறது. நீங்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற தமிழ் தேசிய இனத்தையும் சிங்கள தேசிய இனத்தோடு அணைத்து இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற மக்களுக்குரிய உரிமைகளை வழங்கி அணைத்து செல்லுகின்ற பொழுதுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க முடியும் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. இங்கே இன்று உலகளாவிய ரீதியிலே மிக பலம் வாய்ந்த டயஸ்போராவாக தமிழ் டயஸ்போரா இருக்கின்றது. அவர்களிடம் நிதி பலம் இருக்கின்றது, அவர்களால் முதலீடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இங்கே எனக்கு முதல் பேசிய கர்சடி சில்வா அவர்கள் சொன்னார், அல்லி ராஜா அவர்கள் பயங்கரவாதத்தினுடான நிதியைத்தான் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறார் என்று ஒரு தவறான செய்தியை தயவு செய்து கர்சடி சில்வா போன்ற படித்தவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் இவ்வாறான வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அல்லி ராஜா போன்றவர்கள் பெரிய முதலீட்டாளர்கள், அவர்கள் லைகா என்கிற ஒரு தொலைபேசி ஊடகத்தை உலகத்திலே வைத்திருப்பவர்கள், பல்வேறுபட்ட நிதியீட்டங்களுக்கூடாக பல உழைப்புகளை வருமானங்களை உலகத்திலே ஏற்படுத்தி கொண்டவர்கள், அவர்கள் இலங்கையிலே பல முதலீடுகளை செய்கிறார்கள், இலங்கையிலே இருக்கின்ற மக்களுக்கு இனமொழி பார்க்காமல் வீடு கட்டி வழங்கி கொடுத்திருக்கிறார்கள், கல்விக்காக உதவி செய்திருக்கிறார்கள், இந்த கொரோனா நேரம் நிவாரண பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள், இப்பொழுது கூட அவர்கள் வெள்ளப்பெருக்குகள் வருகிற பொழுதும் சரி அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். ஒரு அல்லி ராஜா தமிழன் என்ற காரணத்தினால் ஒரு கர்சடி சில்வா போன்ற கலாநிதிகள் தவறான கருத்துக்களை இந்த சபையிலே பிரயோகிப்பதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். அவ்வாறான வார்த்தைகளை தவிருங்கள். அல்லி ராஜா மட்டுமல்ல, IBC பாஸ்கரன் அவர் கூட லிபரா என்கிற தொலைபேசி ஊடாக ஒரு வலையமைப்பின் ஊடாக உலகத்திலே உழைத்த தன்னுடைய வருமானங்களை இந்த மண்ணிலே முதலீடு செய்திருக்கிறார். வடக்கு கிழக்கிலே பல முதலீடுகளை செய்து ஒரு தமிழ் முதலீட்டாளர்களாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். டான் டிவியினுடைய உரிமையாளராக இருக்கிற குகநாதன் அவர் கூட டான் டிவி ஊடாக இன்று மட்டக்களப்பு, வடக்கு கிழக்கிலே, யாழ்ப்பாணத்திலே பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி அவர்களும் அதனூடான வழிகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழர்கள் முதலீடு செய்வதை தடுக்காதீர்கள். தமிழர்களுடைய பணத்தை நீங்கள் பயங்கரவாதமாக காட்ட முனைவது மிகவும் ஒரு நல்ல ஆரோக்கியமான செய்தியாக எனக்கு தென்படவில்லை. அதைவிட பல பேர் முதலீடு செய்ய காத்திருக்கிறார்கள். இங்க கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் கூட இந்த சபையில இருக்கிற பொழுது நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். மிக முக்கியமாக ஆனையிறவு குறிஞ்சாத்தீவு உப்பளம் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தினால் தங்களிடம் தருமாறு கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களை நான் உங்கள் கவனத்துக்கும் இதனை தருகிறேன். யாழ்ப்பாண வணிகர் கழகம் அந்த குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை தங்களிடம் தாருங்கள், நாங்கள் முதலீடு செய்து அங்கு வடக்கு கிழக்கிலே குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சியோடு அண்டி இருக்கின்ற மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் என்று விண்ணப்பங்களை செய்திருந்தார்கள். ஆனால் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடாகவும் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் ஊடாகவும் அந்த உரிமம் மாந்தோட்டம் மன்னாரில் இருக்கின்ற மாதோட்டம் உப்பளத்திற்காக அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை வேறு தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் உரிமையாக எடுத்துக்கொள்ள இருக்கிறார்கள். வடபகுதியில் இருக்கிற தமிழர்கள் அதை கேட்கிறார்கள். ஆனால் அதனை கொடுப்பதற்கு எங்களுடைய அதிகாரிகள் தான் தடையாக இருக்கிறார்களா, அல்லது அரசாங்கத்தினுடைய தென்பகுதி அதிகாரிகள் தான் தடையாக இருக்கிறார்களா, அல்லது அமைச்சு தான் தடையாக இருக்கிறதா என்பதை தயவு செய்து கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களை நீங்களும் கருத்திலே எடுத்து இந்த யாழ்ப்பாண வணிகர் கழகம் குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் ஒரு வேலை வாய்ப்புக்கான களமாகவும் அமையும் என நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். இங்கே மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி என்பது, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இன ஒற்றுமையில் தான் தங்கியிருக்கிறது, இனங்களுக்கிடையிலான ஒரு புரிதலில் தான் தங்கியிருக்கிறது. இங்கே 7 தசாப்த காலங்களுக்கு மேலாக போராடி போராடி தங்களுடைய சுதந்திர உரிமைகளுக்காக தமிழினம் இப்பொழுதும் காத்திருக்கிறது. அவருடைய வரலாறு வித்தியாசமானது. ஆகவே நீங்கள் அவர்களையும் அணைத்துக் கொண்டு செல்கிற பொழுது இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், இந்த நாட்டிலே ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். தொடர்ந்தும் வரவு செலவு திட்டங்கள் பற்றாக்குறையிலே போக வேண்டிய அவசியம் வராது, செண்மதி நிலுவை பற்றாக்குறையிலே வர முடியாது. இந்த நாடு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சர்வதேச சமூகம் அதனைத்தான் பார்க்கிறது, சர்வதேச சமூகத்திற்கும் அந்த கடமை இருக்கிறது. அந்த வரலாற்றை நான் கொஞ்சம் சுருக்கமாக இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களும் இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து இந்த நாட்டிலே இருக்கின்ற உலகத்திலே இன்று டயஸ்போரா ஒரு பலமான சக்தியாக இருக்கிற பொழுது அவர்களுடைய நிதியையும் எடுத்து இலங்கையிலே தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவருடைய வடக்கு கிழக்கிலே அவர்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக வைத்து ஒரு சமஷ்டி அடிப்படையில் தீர்வை நீங்கள் முன்வைக்கிற பொழுது இந்த நாடு இணைந்த இலங்கைக்குள்ளே ஒரு மிக முக்கியமான உலகத்தினுடைய பொருளாதார வல்லரசாக வளரக்கூடிய அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அதனை நீங்கள் புரிந்து கொண்டால் எதிர்காலம் உங்களுடைய கைகளில் இருக்கும். அரிய சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டிருக்கின்றன. 2009களுக்கு பிற்பாடு இன்றைய பிரதமர் முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்தரா ராஜபக்ச அவர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருந்தது, அந்த வாய்ப்பு அடுத்த ஆண்டுகளில் தவறி போனது. இப்பொழுது கூட ஒரு வாய்ப்பு உங்கள் கைகளிலே வந்திருக்கிறது, 3/2 பெரும்பான்மை உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இந்த கரங்களில் இருக்கிற சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துங்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு சமாதானத்திற்கான கடைசி சந்தர்ப்பமாக கூட இது இருக்கலாம். ஒரு இந்த நாட்டிலே ஒரு சமாதானத்தை கட்டி வளர்க்கின்ற வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பின் இறுதிக்கட்டத்திலே தான் இந்த நாடு இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் துல்லியமாக உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தொடர்பில் நான் சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். இலங்கை தீவில் தமிழர்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பாகவும் தமிழர்களின் வரலாற்று இறமை சரியான முறையில் மக்கள் ஆணைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு ஆட்சி முறை உருவாக்கப்படுவது தொடர்பாகவும் பல அடிப்படைகளில் சர்வதேச சமூகத்துக்குரிய பொறுப்புக்கூறல் இருக்கிறது. மீண்டும் ஒரு அரசியல் அமைப்பு, மேலும் வலுப்படுத்தப்பட்ட ஒற்றையாட்சி, ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ள இந்த காலகட்டத்தில் இந்த அவையில் சர்வதேச பொறுப்புக்கூறல் தொடர்பான விடயங்களை எடுத்துரைப்பதன் மூலம் தொடர்புள்ள வட்டாரங்களுக்கு இந்த கருத்து சென்றடையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தவிரவும் சர்வதேச பொறுப்புக்கூறலுக்கான இன்டர்நேஷனல் அக்கௌண்டபிலிட்டி அடிப்படைகள் சிலவற்றை ஒரு வரலாற்று பதிவாகவும் இன்று இந்த உயர்ந்த சபையிலே நான் பதிவிட விரும்புகின்றேன். இந்த தீவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக 2 மொழிவழி நாகரிகங்கள் அல்லது பண்பாடுகள் இருந்துள்ளன. கால ஓட்டத்தில் தனித்துவமான மொழிவழி ராச்சியங்களாக அவை கூர்ப்படைந்து தனித்துவமான ராச்சிய இறமைகளாக பல நூற்றாண்டுகளாக இயங்கி வந்திருக்கின்றன. மறுக்கப்பட முடியாத தொல்லியல் மற்றும் வரலாற்று சான்றுகள் இவற்றுக்கு இருக்கின்றன. இத்தீவின் மீதான பிரித்தானிய காலனித்துவ சக்திகளின் ஆக்கிரமிப்பு 16ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தது. சிங்கள ராசதானியான கோட்டை போர்த்துக்கேய மன்னரின் முடிக்குரிய ஆட்சிக்கு கீழ் 1580 முதன் முதலாக கொண்டு வரப்பட்டது. சிங்கள ராஜ்யமான கோட்டையில் ஏற்பட்டிருந்த உச்சிக்கல் காரணமாகவே போர்த்துக்கேய ஆட்சி சாத்தியமாகியது. போர்த்துக்கேயர் 3 முறை முயன்று இறுதியாக 1619 யாழ்ப்பாண ராஜ்யமான யாழ்ப்பாண ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட போது தமிழ் ராஜ்யத்தின் இறமை இறுதியும் அறுதியுமாக ஐரோப்பிய காலனித்துவத்தால் பறிக்கப்பட்டமை நிகழ்ந்தது. இத்தீவை ஒல்லாந்தர்கள் ஆண்டபோது கணிசமாக தமிழ் ஆட்சிக்கு இடமளித்தார்கள். வடக்கில் இருந்த தேச வளமை மற்றும் கிழக்கில் இருந்த முக்குவ சட்டங்கள் போன்றவற்றை 18ஆம் நூற்றாண்டில் வளமை சட்டங்களாக தொகுத்து குறியிட்டார்கள். இவற்றால் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கின் இணைபிரியா தமிழதாயகம் என்ற அடிப்படைகளை டச்சு காலத்தில் மதித்து நடந்தவர்கள் என்ற வகையிலும் ஒருவித வரலாற்று பொறுப்புடனான கடமை இன்றைய நெதர்லாந்து அரசுக்கு தமிழர் தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு நான் பதிவிட விரும்புகின்றேன். நவீன அரச இறைமை ஸ்டேட் சவரனிட்டி என்பது 1648 ஜெர்மனியில் உள்ள வெஸ்ட்பேலியாவில் உருவாகியது. இதனால் நவீன அரச இறைமையை வெஸ்ட்பேலியன் இறைமை என்று நவீன அரசு முறைமை பற்றிய வரலாற்றியல் குறிப்பிடுகின்றது. இலங்கை தீவு காலனித்துவ ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்த போது அதுவும் மேற்கு உலகிலே பிறந்த ஒன்றுதான் இந்த நவீன தேசியவாதம் என்ற கோட்பாடு. ஆகவே சிங்கள தேசியம் என்றாலும் தமிழ் தேசியம் என்றாலும் இவை நவீன உலகின் வெஸ்ட்பேலிய இறைமை எனும் தனித்துவத்துக்கூடாகவே அணுகப்பட வேண்டியவை. ஆக தேசம் மற்றும் தேசிய அரசு நேசன் நேசன் ஸ்டேட் என்ற புதிய உலக ஒழுங்குக்கான இறைமை கோட்பாடு ஐரோப்பாவிலே 1648 உதித்ததில் இருந்து காலனித்துவ ஆட்சிக்குள் இலங்கை தீவு முழுவதும் பிரித்தானிய கட்டுப்பாட்டுக்குள் வந்த 1815 தொடர்ந்து 1833 ஓர் ஒற்றை நிர்வாகத்துக்குரிய அடிப்படை பிரித்தானியர்களால் இடப்பட்டதன் பின்னர் 1948 பிரித்தானிய காலனித்துவம் முடிவுக்கு வரும்போது ஒற்றையாட்சியாக யூனிட்டரி ஸ்டேட் இந்த தீவிலே பிறப்பாக்கம் கண்டிருக்கிறது. இரண்டாம் உலக போரிலே ஈடுபட்ட ஒரு தரப்பான மேற்குலக நேச நாடுகளின் 4 முக்கிய உச்ச படைய தலைமையகங்களின் ஒன்றாகிய தென்கிழக்காசிய கட்டளை மையம் சவுத் ஈஸ்ட் ஏசியா கொமாண்ட் இலங்கை தீவின் கண்டியில் இருந்தது. அதிலே திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை அப்போதைய புவிசார் அரசியலாக நாம் பார்க்க வேண்டும். இந்த ராணுவ ரீதியான தனது பாதுகாப்பு தேவைகளின் நிமித்தமே சிங்கள ஆட்சியாளர்களோடு ஒத்துசைந்து செல்லுமாறு தமிழர்களை பிரித்தானியா நிர்பந்தித்திருக்கிறது. இலங்கையின் சுதந்திரம் தொடர்பாகவும் அது எந்த அடிப்படையில் நிகழ வேண்டும் என்பதையும் இந்த கட்டளை மையத்தின் தொடர்ச்சியான பிரித்தானிய ராணுவ தலைமையால் 1947 மேற்கொள்ளப்பட்ட முடிவுக்கான ஆதாரத்தை இந்த அவையின் கவனத்திற்காக இங்கு சமர்ப்பிக்கிறேன். டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட் பை அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட் சர் ஜோன் எச் டி கனிங்காம் டேட்டட் 5 May 1947. சிங்கள ஆட்சியாளர் கையில் தமிழர்களின் இறைமையை தமிழர்களாக நாம் மக்களாணை டெமோக்ராட்டிக் மெண்டேட் ஒன்றின் ஊடாக கையளிக்கவில்லை. பிரித்தானிய முடிக்குரிய காலனித்துவ அரசே எமது கோரிக்கைகளுக்கு மாறாக எமது இறைமையை சிங்கள ஆட்சியாளர்களிடம் கையளித்ததென்றே தமிழர்களிடையே காணப்படும் வரலாற்று புரிதல் இருக்கிறது என்பதை இங்கு நான் குறிப்பாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 50-50 என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடிய வரலாறும் முடிக்குரிய பிரித்தானிய அரசுக்கு தமிழர்கள் தமது சுயநிர்ணய உரிமை பற்றி நினைவூட்டியதும் வரலாறு சொல்லித் தந்திருக்கும் செய்திகள். பிற்காலத்தில் இலங்கையின் முதலாவது பிரதமராகிய டி எஸ் சென்னாயக்கா சுதந்திர இலங்கையில் சிங்கள மக்களாகிய தமது கைகளில் தமிழர்களாகிய உங்களுக்கு எவ்வித தீங்குக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை என்று 1945 தமிழ் பிரதிநிதிகளின் ஆதரவை சோல்வரி யாப்புக்கு பெறுவதற்காக ஒரு வாக்குறுதியாக சொல்லியிருந்தார். ஆனால் 1948 சுதந்திரம் என்ற போர்வையில் ஒற்றையாட்சி சிங்கள ஆட்சியாளர் கையில் ஆட்சி அதிகாரம் சென்றடைந்ததும் அதே சென்னாயக்கா தனது வாக்குறுதியிலிருந்து பின்னடித்து சிங்கள பேரினவாத சிந்தனையோடு மலையக தமிழர்களின் குடியுரிமையை பறித்தார். இந்த தீவில் ஒற்றையாட்சி திணிக்கப்பட்ட போது தமிழ் மக்கள் ஒரு மக்களாட்சி முறையில் அதற்கு முறைப்படியான ஆணையை வழங்கியிருக்கவில்லை. அவர்களின் பிரதிநிதிகள் ஏமாற்றப்பட்டார்கள், தவறான நோக்கில் கையாளப்பட்டார்கள். இதனால் முடிக்குரிய பிரித்தானிய காலனித்துவத்துக்கும் அதன் இன்றைய தொடர்ச்சியான ஐக்கிய ராஜ்யத்துக்கும் இது தொடர்பாக சரியாக முடித்து வைக்கப்படாத விடயம் என்ற வகையில் பொறுப்புக்கூறல் ஒன்று இருக்கிறது. இலங்கை சுதந்திரம் அடைகையில் டி எஸ் சேனாயக்காவிற்கும் துணை போன சே சுந்தர்லிங்கம் அவர்கள் பிற்காலத்தில் ஆனால் காலம் தாழ்த்தாது தெளிவாக பிரித்தானிய அரசுக்கும் பிரபு சோல்பரிக்கும் உணர்த்தியிருக்கிறார். இந்த பொறுப்புக்குரலுக்குரிய கடமை பொதுநலவாயத்துக்கும் தி காமன்வெல்த் போய் சேருகிறது. அதற்குள் அடங்கும் ஏனைய நாடுகளுக்கும் கூட தார்மீகம் சார்ந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது என்றும் நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். 1948 சுதந்திரம் பெற்றாலும் 7 வருடங்கள் கழிந்தும் 1955 வரை ஐநாவில் உறுப்புரிமை பெற அப்போதைய இலங்கையால் முடியவில்லை. இரண்டாம் உலக போருக்கு பின்னரான உலக ஒழுங்கில் சோவியத் யூனியன் அதை தடுத்து வந்தது. அப்போது தமிழர் தலைவர்கள் புவிசார் அரசியலை புரிந்து செயல்பட்டிருந்தால் ஒருவேளை சமஷ்டி முறையிலான ஆட்சி முறை ஒன்று வர வேண்டும் என்ற சிந்தனையை சர்வதேச மட்டத்தில் உறப்பாக ஏற்படுத்தி இலங்கையின் ஐநா உறுப்புரிமையை உறுதி செய்வதற்கு முன்னர் சரியான ஒரு அரசியல் ஜாப்பை இங்கு உருவாக்கி இருக்கலாம். 1955 ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்புரிமை பெற்ற அடுத்த வருடமே 1956 சிங்களம் மற்றும் சட்டமன்ற கொள்கை உருவாக்கியதும் இனக்கொலை தாக்குதல்கள் ஆரம்பமானதும் தமிழர்களின் பாரம்பரிய தாயகத்தில் சிங்கள குடியேற்ற திட்ட நகர்வுகள் அபிவிருத்தி என்ற போர்வையில் மேற்கொள்ளப்பட்டதும் இன அழிப்பு என்ற பெருந்திட்டத்தோடு இலங்கை அரசு இயந்திரம் செயலாற்ற முனைந்த துணிவுக்கான சர்வதேச காரணியாகிவிட்டது. இங்கேதான் ஐநாவின் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் ஆரம்பிக்கின்றது. பிரித்தானிய அரசோடு இணைந்திருந்த அமெரிக்கா இலங்கைக்கான ஐநா உறுப்புரிமை தொடர்பாக சோவியத் யூனியனோடு வீட்டோ பேரம் பேசவில் ஈடுபட்டு இலங்கைக்கான ஐநா உறுப்புரிமையை ஏற்படுத்தியது. இதனால் பிரித்தானியாவுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் மக்களாட்சியின் பாற்பட்டு இத்தீவில் தமிழ் மக்களின் இரண்டாந்தர நிலை உருவாக்கப்பட்ட தொடர்பான ஒரு பொறுப்புக்கூறல் இருக்கிறது. தமிழரசு கட்சி 1956 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி திருவண்ணாமலையில் நடாத்திய வருடாந்த மாநாட்டில் தீர்மானமாக வெளியிட்ட போது இலங்கை அரசு ஒரு திட்டமிட்ட இனஅழிப்பை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது என்று எமது மூத்த தலைவர்களான வாணா நவரத்தினம் அவர்களும் தந்தை செல்வா அவர்களும் இணைந்து எழுதிய தீர்மானம் திட்ட தெளிவாக தவறாமல் எடுத்துரைத்தது என்பதை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதைத் தொடர்ந்து சர்வதேச சமூகத்தின் பொறுப்பை நினைவுபடுத்தும் முகமாக இலங்கை சிக்கலை எதிர்நோக்குகிறது என்ற வெளியீட்டையும் சர்வதேசத்துக்கு முன்வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக 1972 இலங்கை குடியரசு ஒரு இறுக்கமான ஒற்றையாட்சியாக மீண்டும் தமிழ் மக்களின் மக்களான இல்லாது அதுவும் தமிழ் மக்களின் எதிர்ப்புக்கு மத்தியில் ஒருதலைப்பட்சமாக பிரகடனம் செய்தபோது பிரித்தானியாவின் முடிக்குரிய இறைமையிடம் இருந்த தமிழ் மக்கள் தொடர்பான பாதுகாப்பு பொறுப்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது. சோல்வரி யாப்பில் பிரித்தானியா வழங்கியிருந்த சிறுபான்மை மக்களுக்கான மிக குறைந்த பாதுகாப்புகளும் கன்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் பறிக்கப்பட்டன. இதற்கு முன்னதாக 1971 மகாராணியினுடைய ஜூடிஷியல் கமிட்டி ஆஃப் த பிரைவி கவுன்சில் மகாராணியாரின் கோமரை மன்றத்தின் நீதிக்குழுவின் உயர் முறையீட்டு பாராதீனம் ஒருதலைப்பட்சமாக ரத்து செய்யப்பட்டது. கோர்ட் ஆஃப் அப்பீல் பில்லூடாக இது ஒருதலைப்பட்சமாக பாராதீனம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 1972 இலங்கையில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒற்றையாட்சி குடியரசு பிரகடனப்படுத்தப்பட்ட பின்னர் பிரித்தானிய அரசு இலங்கை குடியரசு சட்டம் ஸ்ரீலங்கன் ரிபப்ளிக் ஆக்ட் 17 July 1972 என்ற ஒன்றை தனது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இதனால் பிரித்தானியாவின் தமிழ் மக்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் எனும் பொறுப்பு மேலும் அதிகரிக்கிறது. இதன் பின்னர் சோவியத் யூனியன் அமெரிக்கா எனும் இருதுருவ உலக ஒழுங்குகள் தென்னாசியா மற்றும் இந்து சமுத்திரம் என்ற வகையிலான பார்வையில் அமெரிக்கா ஏற்படுத்திக் கொண்ட இலங்கையுடனான உறவின் மத்தியில் இங்கு ஜே ஆர் ஜெயவர்தனாவாலும் கொண்டுவரப்பட்ட 78 அரசியல் யாப்பும் அதனோடு முன்னெடுக்கப்பட்ட அமெரிக்க தரப்பின் ராணுவ நலன்கள் குறித்த புவிசார் அரசியலும் அதற்கு மாற்றான இந்திய அணுகுமுறையினால் உருவான 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தோ லங்கா அக்ரிமெண்ட் என்பதும் அரசுகளுக்கிடையிலான புவிசார் அரசியல் பேரம்பேசல்களாகவே தமிழ் மக்களை பொறுத்தவரை பார்க்கப்பட முடியும். விளைவாக தமிழ் மக்கள் மீது யுத்தம் திணிக்கப்பட்டு பலத்த பாதிப்புகளுக்கு நாம் உள்ளானோம். இவற்றுக்கான பொறுப்புக்கூறலும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிறது. குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டம் பொருத்தமற்றதாக உருவாக்கப்பட்டதை தமிழ் தரப்புகள் தெளிவாக சுட்டிக்காட்டிய போதும் அவற்றுக்கான நடவடிக்கையை சரிவர மேற்கொள்ளாது விட்டது மட்டுமன்றி இலங்கை அரசு தான் நடைமுறைப்படுத்துவதற்காக வாக்களித்த அதிகார பரவலாக்கல் பொறிமுறையை சரிவர நடைமுறைப்படுத்தாமைக்கு அதுவும் குறிப்பாக 2009 பின்னரும் 12 தவறியுள்ளமைக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளமையும் இந்தியாவுக்கான தமிழ் மக்கள் சார்ந்த பொறுப்புக்கூறலாக உள்ளது. அது மட்டுமல்ல தொடர்ந்து இடம்பெற்ற போரை ஒரு இன அழிப்பு போராக இலங்கை அரசு கையாண்ட போது அதற்கு ராணுவ உதவிகளை நல்கிய அனைத்து நாடுகளும் தமிழர்களின் இன்றைய நிலை குறித்தான திட்டவட்டமான ஒரு பொறுப்புக்கூறல் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இஸ்ரேல், இந்தியா, பாகிஸ்தான் என்று பல நாடுகள் அதை போலவே தமிழர் தரப்பு மீது தடைகளை விதித்து எமது தற்பாதுகாப்பு திறனை பாதிக்க செய்த நாடுகளுக்கும் இன்னொரு வகை பொறுப்புக்கூறல் இருக்கின்றது. அதேபோல சமாதான ஒப்பந்தத்தை February 2002 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் த CFAN அண்ட் த ஸ்ரீலங்கன் மானிட்டரிங் மிஷன் த SLMM மேற்கொண்டு நடுநிலையோடு செயற்பட்டிருக்க வேண்டிய நோர்வே நாடும் சமாதான காலத்தின் போதே திசை திருப்பப்படுவதற்கு இணைத்தலைமை நாடுகள் கோச்சியாஸ் ஆஃப் த டோக்கியோ டோனர் கன்பரன்ஸ் என்ற புவிசார் அரசியல் கூட்டு வழிவகுத்துள்ளது என்ற கருத்து பலமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இணைத்தலைமை நாடுகளுக்குரிய ஒரு பொறுப்புக்கூறலும் இருப்பதாகவே தமிழர்கள் கருதுகிறார்கள். இது தொடர்பாக நோர்வே நாட்டின் வெளியுறவு அமைச்சின் பணிப்பின் பேரில் பிரித்தானியா, நோர்வே ஆகிய நாடுகளின் 2 பல்கலைக்கழகத்தினர் இணைந்து மேற்கொண்ட ஆய்வின் பின்னர் 2011 நவம்பர் 11ஆம் தேதி வெளியிட்ட ஆய்வறிக்கை நோர்வே நாட்டுக்கு அந்த பொறுப்பு ஒன்று இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. பவர்ஸ் ஆஃப் த பீஸ் எவாலுவேஷன் ஆஃப் நோர்வேஜியன் பீஸ் எஃபோர்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா 1997 to 2009 நோராட் பப்ளிகேஷன். நோர்வே வடதுருவ மற்றும் ஐரோப்பாவால் புலம்பெயர் தமிழர்களால் இணைத்தலைமை நாடுகளாலும் நோர்வே இனதும் பொறுப்புக்கூறல் மற்றும் பொறுப்பு குறித்த மேலதிக அழுத்தம் குறித்த நாடுகள் முன் கொண்டு செல்லப்பட வேண்டும். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகியவற்றின் போர் மற்றும் சமாதான காலத்துக்குரிய பொறுப்புக்கூறலுக்கான அடிப்படைகள் டப்ளின் மற்றும் பிரேமன் ஆகிய நகரங்களில் முறையே 2010 2013 மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தீர்ப்பாயங்களால் பிரேமனின் பீப்புள்ஸ் ட்ரிபியூனல் ஆன் ஸ்ரீலங்கா 2010 டப்ளின் செஷன் அண்ட் 2013 செஷன் ஹெல்ட் இன் பிரேமன் கனதியாக முன்வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் நாம் இங்கு நோக்க வேண்டும். இன அழிப்பு போரின் போது ஐநா நடந்து கொண்ட முறை தொடர்பான பொறுப்புக்குரல் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஐநா செயலாளர் நாயகத்தின் அறிக்கையிடலே தெளிவாக முன்வைத்துள்ளது. ரிப்போர்ட் ஆஃப் த செக்ரட்டரி ஜெனரல் இன்டர்னல் ரிவ்யூ பேனல் ஆன் யுனைடெட் நேஷன் ஆக்ஷன் இன் ஸ்ரீலங்கா 2012 இந்த கருத்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா தான் கற்றுக்கொண்ட பாடமாக தன்னை மேம்படுத்துவதில் மட்டும் நாட்டம் செலுத்தியுள்ளது. ஆனால் தமிழ் மக்கள் இன அழிப்பை எதிர்கொண்ட போது அவர்களை காக்க தவறியதில் ஐநாவுக்கு மிகவும் குறிப்பாக பாதுகாக்கும் பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்ட் இருந்திருக்கிறது. ஆனால் அதற்குரிய பரிகார நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை. ஐநா மனித உரிமை பேரவையில் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானங்களும் இன அழிப்பு என்றும் தொடர்கின்ற கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்றும் தமிழர்கள் ஒன்றிணைந்து முன்வைக்கும் குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கோ அதற்குரிய ஆதாரங்களை தேடி சேகரிப்பதற்கான குறிப்பான ஆணையை வழங்குவதற்கோ இதுவரை தவறியுள்ளன. ஆக போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் என்ற மட்டுப்படுத்தலும் போரில் பங்கேற்ற இரண்டு தரப்புகளுக்கு மட்டும் பொறுப்புக்கூறல் உள்ளது என்பதை வியாக்கியானங்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையிலேயே இலங்கை அரசு மீண்டும் ஒரு அரசியலமைப்பை தனது ஒற்றியாட்சியை மேலும் பலப்படுத்தும் நோக்கிலும் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பை மக்கள் விரும்பும் விருப்புக்கு எதிராக வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கும் நோக்கோடும் ஒரு வரைவாக முன்வைக்க இருக்கும் இன்றைய சூழலில் சர்வதேச சமூகத்தின் ஒட்டுமொத்த பொறுப்புக்குரலை உலகெங்கும் பறந்து வாழும் ஈழத்தமிழர்கள் தட்டி கேட்டால் மாத்திரமே நியாயமான அரசியல் தீர்வுக்கான பாதையை உருவாக்குவதும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பில் இருந்து தமிழ் தேசிய இனத்தையும் தமிழ் பேசும் மக்களையும் வடக்கு கிழக்கில் காப்பாற்றுவதும் சாத்தியமாகும். இதுவே இன்று எம்மிடம் உள்ள சர்வதேச அறத்தை நிலைநாட்டுவதற்கான வழியாகிறது. மேலும் ஒரு கடுமையான ஒற்றையாட்சி இங்கு உருவாக்கப்பட்டால் அதற்குரிய பொறுப்புக்கூறல் சர்வதேச சமூகத்துக்கே பிரதானமாக இருக்கும் என்பதை மேற்குறித்த வரலாற்று ரீதியான பொறுப்புக்கூறல்களோடு இங்கு நான் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன். மிக முக்கியமாக ஒரு புதிய அரசியல் யாப் ஒன்று உருவாக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் தான் நான் இந்த பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் இந்த இடத்திலே இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். 2002 தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தை காலத்தில் அப்பொழுது விடுதலை புலிகள் சார்பாக அவருடைய தத்துவாசிரியர் அண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய தலைமையிலும் இலங்கையிலே இன்றைய அமைச்சர் வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜி எல் பீரிஸ் அவர்கள் தலைமையிலும் அன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. அப்பொழுது விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற 2002 ஒஸ்லோ பேச்சுவார்த்தை முடிந்த கையோடு ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே ஜி எல் பீரிஸ் அவர்கள் முன்வைத்த சில விடயங்களை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இதனை பீரிஸ் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையாளர் மாநாட்டிலே இப்படி குறிப்பிடுகின்றார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமைத்துவத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு பதிலளிக்கும் வகையில் ஐக்கிய இலங்கைக்குள் சமஸ்டி கட்டமைப்பின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களின் வரலாற்று ரீதியான வாழ்விட பிரதேசங்களில் உள்ளக சுயநிர்ணய உரிமை என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த ஒரு தீர்வினை ஆராய்வதற்கு தரப்புகள் இணங்கின. அத்தீர்வு சகல சமூகங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதனை தரப்புகள் ஏற்றுக்கொண்டன. இந்த குறிக்கோளினால் வழிநடத்தப்பட்டு மத்திய அரசுக்கும் பிராந்தியத்துக்கும் இடையேயும் மத்திய அரசின் உள்ளேயுமான அதிகார பகிர்வு, பூகோள பிராந்தியம், மனித உரிமைகள், பாதுகாப்பு, அரசியல் மற்றும் நிர்வாக பொறிமுறைகள், அரச நிதி, சட்டம் மற்றும் ஒழுங்கு முதலிய முதன்மையான அரசியல் விடயங்கள் தொடர்பான ஆனால் அவற்றுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாத கலந்துரையாடல்களை ஆரம்பிப்பதற்கு தரப்புகள் இணங்கின. ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்காக இன்றைய இந்த 2002 ஜி ஜிஎல் பீரிஸ் அவர்கள் இணங்கி கொண்ட விடயத்தை தானே ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் இந்த இடத்திலே மிக முக்கியமாக குறிப்பிடுவது, இந்த நாட்டிலே பொறியோடி போயிருக்கின்ற இன ரீதியான பிரச்சனைக்கு சமஷ்டி அடிப்படையில் ஒரு தீர்வை முன்வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பொருத்தமான காலகட்டங்கள் எல்லாம் வந்து போயிருக்கின்றன. அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் தள்ளிவிடப்பட்டிருக்கின்றன. இந்த வாய்ப்பை தான் 2002 விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது ஒஸ்லோவிலே நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு மிக முக்கியமான செய்திகளாக இருந்தது. இதனை நான் மீண்டும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவதற்கான காரணம், இன்று ஒரு புதிய அரசியல் ஜாப்பு இலங்கையிலே கொண்டு வரப்படுவதாக பேசப்படுகிறது. ஆனால் அதே நேரம் இலங்கையிலே ஒரே சட்டம் ஒரே நாடு என்கிற ஒரு விதிமுறையையும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு சிறை கைதியாக இருந்தவருடைய தலைமையிலே நியமித்திருக்கிறது. அது கூட ஒரு பாரதூரமான நம்பிக்கையற்ற தன்மையை இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறது. ஆகவே இங்கு இருக்கின்ற தமிழர்கள், அளவில் சிறிய தேசிய இனமான தமிழ் தேசிய இனம், தன்னுடைய இருப்பு குறித்து தன்னுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நான் இந்த இடத்திலே உங்களிடம் பதிவு செய்கின்றேன். மிக முக்கியமாக இது ஒரு மிக
நான்
இந்த இடத்திலே மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது இன்னும் ஒன்று, குறிப்பாக ஏஆர் ஜெயவர்தன கூட இந்த நாட்டிலே மிகவும் மோசமாக ஆட்சி செய்த மனிதர்களில் ஒருவர். ஏஆர் ஜெயவர்தனுடைய காலத்திலே போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று நிராயுதபாணிகளாக நின்ற தமிழர்கள் மீது ஆயுத போராட்டத்தையும் ஆயுத வன்முறையையும் நிகழ்த்திய ஒருவர். அவரே தன்னுடைய படுக்கை காலத்தில், தான் சாகப்போகின்ற காலத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த நாட்டினுடைய 1995 ஓராம் மாசம் ஓராம் திகதி, 1995 ஜனவரி மாசம் முதலாம் தேதி தி சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் அழங்கிய செவியிலே, வடக்கு கிழக்கு இனமுரண்பாட்டை தீர்ப்பதற்கு முதல் தெரிவாக இருக்கக்கூடியது சமஸ்தி அரசுதான் என அவர் தன்னுடைய வாயால் குறிப்பிட்டிருந்தார். இந்த நாடு அழிந்த பின்னர் ஒரு ஒரு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர ஏனி அனைத்தையும் ஒரு அரசியல் ஜாப்புக்குள்ளால் 78 கொண்டு வந்த ஏ ஆர் ஜெயவர்தன, இந்த நாட்டிலே ரத்த ஆறு ஓடுவதற்கு காரணமாக இருந்த ஏ ஆர் ஜெயவர்தன தன்னுடைய மரணப்படுக்கையில் வைத்துக் கொடுத்த வாக்கு மூலம் வடக்கு கிழக்கு பிரச்சனைக்கு தீர்வாக அமையக்கூடியது ஒரு சமஸ்தி தீர்வுதான் என்பதை கூட முன்வைத்திருந்தார். ஆகவேதான் நான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன், இந்த இடத்திலே 65% சிங்கள மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்த சந்திரியாமையார் இறுதி காலத்திலே குறிப்பிட்டதையும் நான் குறிப்பிடுகிறேன். யுத்தத்திலே தமிழர்களை சிங்களவர்கள் வென்றிருக்கிறார்கள். யுத்தத்திலே யுத்தத்தின் மூலமாக தமிழர்களை சிங்களவர்கள் வென்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களை சமாதானத்தினூடாக சிங்களவர்கள் வெல்லவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இங்கே யுத்தம் நடைபெற்றது, சிங்களத்தவர்கள் யுத்தங்களை வழிநடத்தினார்கள். இவருடைய யுத்த வழிநடத்தல்கள் தான் இந்த நாட்டிலே மேலோங்கி இருந்தது. இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மண்ணிலே தமிழர்கள் அழிக்கப்பட்டும் இன்று ஒரு தீர்வுக்காக, அரசியல் தீர்வுக்காக இயங்குகிறார்கள். ஆகவே இந்த நாட்டிலே தேவையானது, இந்த நாட்டிலே வாழுகின்ற மொழி அடிப்படையிலான, தமிழ் மொழி சிங்கள மொழி அடிப்படையிலான ஒரு மொழிவாரி ரீதியான சமஸ்தி அடிப்படையிலான தீர்வை இந்த அரசியல் ஜாப்பினூடாக முன்வைத்து அடுத்த வரவு செலவு திட்டம் ஒரு மிகையான வரவு செலவு திட்டமாக வருவதற்கு தமிழர்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
பௌமி சுதே கரு மந்திரி தோமனே கரு சாந்த பண்டாரம் எத்மா அப்து மாட்ட மினித்து பாலோக கால
கரு மூலாசனாரோட மந்திரி தோமனி விசேஷம்
சுதாசன் தினிப்பிட்டிய கரு மந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்
గరు మూలాసనారుడు మంత్రితుమని మీ మీట పేర కథాగరుపు మంత్రితుమా హెమ వెలావకమ సంధాన్కర జన సంహారయక్ గన తమై కథాకరణి మేక వెన ఇంటర్ప్రిటేషన్ యాక్ కాని పిటట యాన్నే ఏమనేత్తం దిమల జాతి లోకట యాన్నే వెన కథావక్ మ్యా కియాన్నే మే హెమ వెలావమ మేకే కియనవా సింగల బౌద్ధ రటక్ నిర్మాణయ కిరిమి ఇతరైలు అపే పరమార్థయ దిమల జనతావ అనేకు జనతావ సియల్ల మైం కనవా ఇలంగేక జన సంహారయక్ కియలా కినో ఇలంగట సింగల சிங்கள ஹமுதாவன் சனிக்கிரம திமல ஜனதா
விநாசக்கிரம
திமல ஜனதா விநாசகராஸ்தவாதி
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் நடந்ததைத்தான் குறிப்பிட்டிருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், பொருளாதார தடை விதிக்கப்பட்டது.
அதனால் போட்டுறேன்.